ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் மூன்றாம் சூத்திரம். வழங்குபவர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சாமி எல்லாம் நீதான் அப்படின்னு ஒப்படைச்சு கணக்கு வேணா நம்ம மேல கொண்டு பண்ணி போடுறோம் அப்படின்னு என்ன செய்வார் அவரு? அதுக்குன்னு கெட்டதெல்லாம் செஞ்சு அவருதான் தெய்வத்தான் சொல்லக்கூடாது. ஒரு கொலையை பண்ணிட்டு அவரு தான் செஞ்சாருங்க, நானா செஞ்சேன் அப்படின்னு அப்புறம் அவர் கொடுப்பாரு நல்லா நீதான் வாங்கிக்கணும் சரிங்களா. இந்த உலக போகத்தின் மீது ஈடுபட்டு போனோமா என்ன வரும்? உலக போகத்திலும் ஈடுபடக்கூடாது, அருட்போகத்திலும் ஈடுபடக்கூடாது. நான் நிகழ்த்தினேன், நான் இதை செய்தேன், நான் இதை நுகர்ந்தேன் இல்லாம இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தினார், இந்த கருவியாக இருக்குது நிகழ்த்தப்பட்டது என்று நினைக்கிறேன். அதுதான் நமக்கு பிறப்புக்கு இருந்து நிலங்கி போகிற நிலைமை. அங்கனம் அறியமிடத்து எல்லாவற்றையும் ஒருங்கே அறியாது, ஒவ்வொன்றாகவே அறியும். அங்கனம் அறியமிடத்து இடைவிடாது அறியாது, விட்டுவிட்டே அறியும். அங்கனம் அறியமிடத்து அறியப்படும் பொருளின் அழுந்தாது வேறு நின்று அறிதலே அன்றி அதற்கண் அழிந்து நின்று அதுவாய் நின்று அறியும். நம்ம அக்குள்ள பெரிய பிரச்சனை அது. ஒன்றை அறியும் பொழுது அதுவாகவே அறிவோம். சிவம் நமக்குள்ள இருக்கு, ஆனா சிவம் எப்பொழுதும் ஆன்மாவாக என்ன செய்யாது? அவர் எப்படி இருக்கிறாரு? மூன்று நிலையில் இருக்காரு இல்லையா? எப்படி இருக்காரு? ஒன்றாய் நீ கண்டா எப்படி சொல்றாரு? இல்ல அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு ரெண்டாம் சத்தத்துல. அவனே அவையேயாய் தானேயாய், அவனே அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். இந்த மூணு நிலையில இருக்காரா இல்லையா? இப்ப எனக்குள்ள இருக்கும்போது அவர் நானாயிடுவாரா, உங்களுக்கு இருக்கும்போது அவர் உங்களதாயிடுவாராங்க? மூணு நிலையில இருந்தாலுமே அவர் அவராகவே இருக்கார். ஆன்மாவுடைய இருக்கும் துன்பத்தை எல்லாம் அவர் என்ன செய்யல, அவர் அனுபவிக்கல. அது ரொம்ப முக்கியம். அவர் நம்மோட கலந்துக்கிறாரு, நம்ம அனுபவிக்கிற இன்பத்தின் பத்தி என்ன செய்யறாரு? அவர் அனுபவிச்சுக்கிறாரு, என்ன செய்யக்கூடாது? நாம அப்படி நினைச்சிட கூடாது. அவர் நம்மோட இருந்தாலும் அவர் என்ன செய்யல, நம்மோட இருந்து அதை. ஆனா நாம என்ன செய்வோம்? எதோடு இருக்கிறோமோ அதுவாகவே அழிஞ்சிருவோம். இந்த உடலோட நம்ம இருக்கும்போது இந்த உடலையே நாமளா என்ன செய்வோம்? இந்த உடல் வந்து மாறி ஒரு கிளியா மாறிடுவோம், அப்படி பூனையா மாறிடுவோம், பூனையாவே சுத்தி திரிவோம். எதுவாக எந்த ஜீவராசியா மாறினாலும் என்ன செய்வோம்? அந்த ஜீவராசியாகத்தான் இருந்து அழிந்து நின்று அறிவோம். அதே போல இந்த உலக போகத்துல இருந்து இந்த உடம்பை கொண்டு அழிகிறோம் இல்லையா, இதன் மூலமாக அறியப்படுகிற பொருளையும் என்ன செய்வோம்? அழிந்துதான் அறிவோம். நல்லா சாப்பிடணும்னு வச்சுங்க, எப்படி சாப்பிடுவோம் நம்ம? சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரசரசம், தயிர் தெரிஞ்சு அழிந்து என்ன செய்யறது? சோறே நாமளா பசி போட்டு என்ன செய்வான்? இந்த மாதிரி சில சில இன்ப துன்பங்கள் என்ன செய்யறது? அனுபவிக்கிற முறை மாறி அனுபவிக்கிற முறை, துன்பத்தை இன்பமாகவும் இன்பத்தை துன்பமாகவும் அனுபவிக்கிறது, அதுவும் ஒரு குறை இருக்கு. ஆன்மாட்டா இன்பத்தை என்ன செய்யுது? துன்பமாகவும் துன்பத்தை என்ன செய்யறது? இன்பமாகவும் அனுபவிக்கிற நிலை. இவற்றால் தூளம் சூக்மம் பரம் என்னும் மூவகை உடம்பு நமக்கு தூள உடம்பு சூக்கும் உடம்பு பர உடம்பு என்று மூன்று உடம்பு இருப்பதாக இயந்திரம் போல்வனமாக உயிர் இயந்திரத்தை இயக்குவன் போல் வேறா இருந்து என்ன செய்கிறான்? இந்த உடம்பை உள்ளிருந்து என்ன செய்கிறான்? இதை இயக்குகிறான். இறைவன் இயக்க சொன்னபடி இயக்குகிறான். முதன் முதல்ல இறைவன் நமக்கு கொடுக்கிறது மாயை தான், அப்புறம் தான் கண்ணும் சேரும். அது மூலக நோன்னு சொல்லக்கூடியது. அதை பத்தி போற்றிப்பவருடைய சாமி ரொம்ப அழகா விளக்கிறோம். எங்க ஐயா மூலகன்மம் ஒரு நூல் செஞ்சிருக்காரு, அதுல நம்ம அழகாக மூலகன்மம் எது என்று சொல்லக்கூடாது. இறைவனுடைய கருணையினால் விளைவதுதான் இந்த தேகம். முதன் முதல் கொடுத்த தேகம் இறைவன் கொடுத்தது, தாய் தகப்பனுடைய சேர்க்கையினால் விளைந்தது அல்ல. இறைவன் ஆன்மா மீது கொண்ட கருணையினால் நமக்கு வழங்கப்பட்டது. அது கொடுக்காம போயிருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? பிறப்புக்கு வந்திருக்கவே முடியாது. இந்த நிலைக்கு வந்ததுக்காக அவர் கொடுத்த முதன் முதல் கொடுத்த அந்த தேகம் தான். சுருக்குமதேகம் கொடுக்கறாரு, காரணதேகம் கொடுக்கறாரு. இதெல்லாம் கொடுத்த பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூழதேகத்தை ஆன்மாவின் முதல்ல கொடுத்த சூழதேகம் கூட ஆன்மா ஈட்டிய வினையின் காரணமாக வந்ததே தவிர ஆண் பெண் சேர்க்கையினால் விளைந்ததல்ல. முதல்ல கொடுத்த சூக்குமதேகமும் அப்படின்னா, அடுத்து வந்து சூழதேகமும் அப்படின்னா, அப்புறம் விளைந்தது எல்லாமே நம்ம தாய் தந்தை இன்போகத்தினால் விளைந்த. இப்படியாக இந்த நூற்பாவில் ஆன்மா உண்மைக்கு பிரமாணம் கூறுவதோடு இயல்பு பற்றி அதன் இலக்கணத்தை சிலவற்றி என்ன செய்கிறார் கூறியதனால்தான் என்ன ஆன்ம உண்மைக்கு பிரமாணம் கூறுவது என்கின்ற அடிப்படையிலே ஆன்ம பிரகாசம் உணர்த்திற்று என்று சொல்றோம். சரிங்களா, உண்மை இருக்கிறது என்று நிறுவுகிறார். அது இப்படியாக இருக்கிறது என்பதையும் என்ன செய்கிறார் ஆங்காங்கே வெளிப்படையாக கூறாமல் அந்த கருத்தை மறுத்து கூறுவதற்காக என்ன செய்கிறார் ஆங்காங்கு கூறி செல்கிறார். இதன் மூலமாக அவர் மறுதளித்த விதைகள் என்னென்ன என்னென்ன தத்துவத்தை மறுதளித்து இருக்கார், எதையெல்லாம் மறுத்து ஆன்மா இருக்குன்னு சொல்றாருங்க, சூனியம் ஆன்மா என்பதை இல்ல சூனியம்தான் ஆன்மா என்கின்ற கருத்தை மறுதளிக்கிறார், உடம்புதான் ஆன்மா என்கின்ற கருத்தை மறுக்கிறார், சூனியம்தான் ஆன்மா என்பதை இது சூனியம் என்று அறிந்த அறிவு ஒன்று இருக்கிறது அதனால் அது அறிவுதான் ஆன்மா என்கிறார், எனது உடல் என்பதால் இந்த தேகாத்மவாதியை என்னுடைய உடம்பு என்பதால் என்னுடையது என்று சொன்ன முதன் உறவுடைய ஒரு பொருள் இருக்கிறார் அதுவும் இல்லை என்றார். ஐம்பொறிகள் தான் ஆன்மா என்று சொன்னதையும் என்ன செய்கிறார் இல்ல பொறிகள் மூலமாக ஆன்மா இருந்து அனுபவிக்கிறது, பொறிகள் தன்னைத்தான் என்ன செய்யாது தான் அனுபவித்ததை உணர்ந்து கொள்ளாது, பிற பொறிகள் அனுபவித்ததும் அதனால் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது, அதனால் ஐம்பொறியின் மூலமாக ஒன்று என்ன செய்கிறது அதை அறிந்து நுகர்கிறது, அது எதுனா அதுதான் ஆன்மா என்று இந்திராத்மவாதிகளை பேசுகிறார். ஒடுக்கம் அறிந்ததின் ஆன்மா உள்ளது என்று சூக்ம தேகவாதி என்ன செய்கிறார் மறுதளிக்கிறார். கனவில் கண்டது நமக்கு நினைவில் என்ன செய்யல வர்றதில்லை என்று சொல்லுகிறார். கண்படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா உள்ளது என்று பிராணாத்மவாதியை என்ன செய்கிறார் மறுதளிக்கிறார். உணங்கும் பொழுது இந்த தேகம் என்ன செய்கிற இது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் வினையை ஈட்டுதல் என்பதும் இல்லாமல் என்ன செய்கிறது படுத்திருக்கிறது, செயல்பாடு அடங்கி போயிருக்கிறது, பிராணன் என்ன செய்கிறது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அரசன் செயல்படும் பொழுது அமைச்சர்களெல்லாம் செயல்பட வேண்டும், ஆனால் அரசன் செயல்படுகிறான் அமைச்சர்லாம் தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் என்று பேசுகிறார். உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது, பரமான்மா தான் ஜீவான்மா என்பதை மறுக்கிறார். பரமான்மா முற்றறிவுடையது, ஜீவான்மா குறை அறிவுடையது. குறை அறிவுடைய ஒரு பொருள் எப்படி ஆன்மாவாக குறிப்பிடப்பட முடியும் என்று என்ன செய்கிறார் மறுதளிக்கிறார். சமுதாயவாதி என்ன செய்கிறார் கருவிகரணங்களே எல்லா கருவிகரணங்களும் சேர்ந்ததுதான் ஆன்மா என்று பேசும் பொழுது இல்லை, அவையெல்லாம் மாயா இந்திரர் தனுவினுள் ஆன்மா உள்ளது, அது மாயா மாயையினுடைய காரியமாகிய இந்த உடம்பு அது அது என்ன கிடையாது அது ஆன்மா கிடையாது என்று சொல்லி இவற்றையெல்லாம் மறுத்து ஆன்மா என்பது இவற்றிலிருந்து வேறான ஒரு பொருள், அது மலமும் அல்ல சிவமும் அல்ல, அது ஒரு தனி பொருள் என்கின்ற தத்துவ கருத்தை நிறுவுகிறார். இந்த நிறுவுதலை உங்களோடு கலந்துரையாடிக் கொள்வதற்கு வாய்ப்பை அளித்த நம்முடைய தபுரான் சுவாமியினுடைய திருவடிகளை மனமொழிகளால் பணிந்து வணங்கிக் கொள்கிறோம். அதுபோக இருந்து கேட்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உடனிருந்து உணர்வுகிற அத்துணை நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி இதுபோல சைவ சித்தாந்த வகுப்புகள் பட்டி தொட்டியெல்லாம் நடத்தப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய திருவாவூர்களுடைய ஆதீனத்தினுடைய பெரும் கொள்கையாகவே இருந்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் நேர்முக சைவ சித்தாந்த பயிற்சி மைய வகுப்புகள் உலகமெங்கும் நடத்தி கொண்டு வருகிறோம். அதனுடைய விளைவாக என்றெல்லாம் சைவ சித்தாந்த ஞானம் தென்னதியிலே நாமெல்லாம் செல்வதற்கு நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழிகளால் வணங்கி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சுவாமி ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னால விளக்கு சொல்ல முடிஞ்சா சொல்றேன், ஏன்னா போய் அரவத்துல கேட்டுட்டு வந்து பின்னால ஒரு நாள் சாமி வேணா தகவல் எழுதி போன் பண்ணியா சொல்றேன், எல்லாம் தெரியும் சொல்ல முடியாதுல்ல எனக்கும். இந்த உடம்பு முழுக்க இருக்கு. அது கருவிகரணங்களோட சேருகிறது இருக்கு இல்லைங்களா, அது யோக மார்க்கத்தை சொல்லும் போது இங்க சொல்லுவோம், இங்க சொல்லுவோம். அது என்னன்னா, ஒன்றை விளங்கி கொள்ளும் பொழுது அது யோக நிலையில் அந்த சாகரம் சுழித்தி சொப்பனம் சொல்லுவோம் இல்லைங்களா அது. அப்புறம் இதுக்கு மேலேயும் போகும், துவாதசாகம் சொல்லக்கூடிய பகுதி, அது பழனி வரக்கடைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி, அது வந்து அது கருவிகரணங்களையோடு சேருதலும் விலகுதலும் சார்ந்த விஷயம் அது. ஆனா இயல்பாக ஆன்மா என்ன செய்கிறது, வியாபித்து நின்று உடம்பு முழுக்க சிவத்தை போல ஆன்மாவும் வியாபகாரி உடைய வியாபகத்தன்மை சிவத்துக்கு இருப்பதை போல ஆன்மாவுக்கும் வியாபகத்தன்மை உண்டு. அதனாலதான் இத்துளி உண்டு எலிக்குள்ளையும் போகுது, 6 அடி மனித உடம்புக்குள்ளையும் போகுது, யானைக்குள்ளையும் போகுது. சிவத்தை போல பெரிய அணுத்தன்மையும் உண்டு சரிங்களா, அணுத்தன்மையும் அதுக்கு உண்டு. ஆனா சிவம் வந்து அவருடைய வியாபகம் பெரிய வியாபகத்தன்மை, அவருக்கு பரவியாபகத்தன்மை. ஆன்மாவுக்கு அவ்வளவு பெரிய வியாபகத்தன்மை, அது அது அதனுடைய தன்மைக்கு தகுந்தபடி இருக்கக்கூடிய. அதனால அந்த கருவிகரணங்கள் சேர்க்கும் பொழுது அது மேலையும் கிளையும் போகுது. இந்த ஒரு புரிதலுக்காக சொல்றதா மிரட்டுறாரப்பா, கேள்வி கேட்க சொல்லி மறக்கிறீங்களா, கேட்க வேண்டாம். இல்ல சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாதான் நிறைய விஷயங்கள் விளங்கும். இது வந்து நடுவான் இருக்கக்கூடிய பகுதி, இது முன்னாடி நிறைய இருக்கு, பின்னாடி நிறைய இருக்கு.
தூக்கும தேகம் அப்படின்றது உணவுதான் இறைவன் கடமைதான் அந்த ஆன்மா தூக்கும தேகமாகத்தான்
மகா கேவலம். மகா கேவலத்துல மாயையும் இல்ல கண்மமும் இல்ல, ஆணவமலம் மட்டும்தான் இருந்தது. ஆணவமல பந்தத்துல மட்டும் இருந்த ஆன்மாவுக்கு சுவாமி கருணையின் அடிப்படையில, ஏன்னா நம்ம ஆணவமல பந்தம் நீங்குவதற்காகத்தான் ரெண்டு மலத்தையும் சேர்க்கிறாங்க. அப்ப சாமி முதல் முதல்ல எடுத்தோடனே இந்த மாதிரி தேகத்தை கொடுக்க முடியாது. அவருக்கு காலம் நியதி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, முறையான கொடுக்கும் பொழுது சூக்கும தேகத்தை முதல்ல கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் பொழுது இந்த ஆன்மா அதற்கு இருக்க தக்க பக்குவத்தின் அடிப்படையில வினையை ஈட்டிக்கும். அவர் கொடுக்கிற சூக்கும தேகம் பொதுவானது, அது ஈட்டும் பொழுது அதுக்கு தகுந்த பொழுதுதான் தூள தேகம் கிடைக்கும். அது முத முதல் நாம் இருந்த போது மாயையும் இல்ல, நம்ம கிட்ட கண்ணும் இல்ல, எது மட்டும் தான் இருந்ததுங்க, அனாதி நித்திய பொருள் சிவத்தை சொல்றோம், மலத்தை ஆணவ மலத்தை சொல்றோம். ஆன்மா அனாதி நித்திய பொருள், அது ஆதியிலேயே ஆணவ மல பந்தத்தோடு இருந்தது. அந்த ஆணவ மல பந்தத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாய கண்மங்கள் இருந்தாங்க. சூக்ம தேவம் முதல் நம்மளுக்கு இல்ல, மறுபடியும் தான் சாமி நம்ம கொடுக்குறாரு. நீங்க போற்றி பவருடைய படிச்சீங்கன்னா அது ரொம்ப அழகாகவே சாமி சொல்றாங்க. சும்மா வச்சுக்கோ, அது எங்க ஐயா மூலதன்மத்துக்கு என்ன செஞ்சிருப்பாருன்னா, செய் என வாய்ப்பாட்டு வினையேற்றத்தின் மூலமா விளக்கியிருப்பாரு. அது இலக்கணம், பயங்கரமான இலக்கணம், செய்தல். ஒவ்வொரு வினையும் செய்தல் தான். ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 6 பொருளை சொல்லணும். இப்ப படித்தான் அப்படின்னு இருக்கு, இந்த படித்தான் ஒரு வினை சொல்லுது. வினைன்னு என்ன, செயல். கண்மம்னால அதான் செயல் தான், கிரியைனாலும் என்னதான் செயல் தான். வினைக்கு கண்மத்துக்கு என்னன்னா செயல்னால் விளையக்கூடிய அந்த நன்மை தீமைகள் பாவ புண்ணியங்கள் சரிங்களா, இதுதான் நம்ம வினை கண்மம்னு சொல்றோம். இப்ப வந்து படித்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, படித்தல்ங்கிறது தொழில் பெயர் சரிங்களா, வினை சொல். இது இலக்கணம், தமிழ் வாத்தியார்கள் இலக்கணம் நினைச்சுக்காதீங்க, இலக்கணம் நம்ம தமிழ் தெய்வத்தோடு தொடர்புடையது. படித்தாங்கிற சொல் மூலமா யார் படிச்சா, ஒரு ஆண்பால் படித்தான் வருது இல்லையா, ஆண்பால் படித்திருக்கு, ஒரு ஆண் படித்திருக்க என்ன செய்தா, படித்தலை செய்தா. எப்ப செஞ்சா, இறந்த காலம். எப்போ ஒரு தடவை, எங்க செஞ்சா, எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து. என்ன செஞ்சா, எதன் மூலமா செஞ்சா, ஒரு நூல் மூலமாக அதை செய்யறான். இதையெல்லாம் அந்த ஒரு சொல் என்ன செய்யும், அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல் இவ்வளவுக்கு என்ன செய்யும்? பதில் சொல். இதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம வினைக்கு நம்ம பேசுறோம். வினைங்கிற சொல்லுக்கு நம்ம வச்சுக்கிறோம் வினையை. இதை எல்லாருக்கும் அடிப்படையை வச்சு சொல்றோம். ஒரு நிகழ்த்தப்பட்ட வினையின் மூலமா சும்மா இருக்கிறது வினை தான். நான் எதுவும் செம்மா செய்யாம சும்மாவே இருந்தாலும் என்னதான் வரும்? வினை ஏறும். அதனால செய் என்ற வாய்ப்பாட்டு வினையத்தின் அடிப்படையாக தான் ஐயா ஐயா பிள்ளைகள் எழுதுறாரு. ரொம்ப அற்புதமான நூல் அது. என்னன்னா உட்காந்து படிச்சு விளையும் அதுதான் பிரச்சனை. ஆனா முதல் முதல்ல கொடுக்கப்பட்ட தேகத்துக்கு முன்னாடி நமக்கு தேகமே கிடையாது. நமக்கு இருந்தது ஆணவமல பந்தத்தினால் விளைந்த அறியாமையில இருந்தது. மாயை நமக்கு விளக்கு போல சேர்க்கப்படுது, ஒரு கை விளக்கு போல. கருகும்னு இருக்கிறோம், ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது போலதான் மாயை நமக்கு கொடுக்கறது. மாயை முழுக்க முழுக்க வந்த ஒரு படத்தான் கண்ணம் நமக்கு வருது. இதை நீங்க வந்து கச்சியப்ப முடியவரின் சைவ சித்தாந்தம்னு ஒரு மூன்று தொகுதியை எங்க ஐயா ஒரு நூல் செஞ்சிருக்காரு. அதுல முளை தவிடு ஊமி நம்ம உலகமா சொல்லுவோமா இல்லைங்களா? முளை தவிடு ஊமி என்ற ஊமையை நம்ம வந்து மாயை கண்ணம் ஆணவத்துக்கு சேர்த்து சொல்லுவோம். அது ஐயா அழகா எழுதியிருப்பார். எப்படி நெல் அரிசியோடு சேர்ந்து முளையும் தவிடும் உமியும் வருகிறது, அதுபோல ஆணவம் கண்மம் மாயை என்பது எப்படி இருக்கிறது, முதல்ல எது வருது அப்படிங்கறத அழகா விளக்கியிருப்பேன். நீங்க அந்த நூலை படிச்சீங்கன்னா தெரியும்.
இயற்கை மரணம் என்பது உயிர் உடனே கொஞ்சம் இருக்கிறார். அதே மாதிரி இயற்கை மரணம் ஆக்சிடென்ட் ஆகும் போது நம்ம உடனே
வினைக்கு திறந்தபடிதான் சாமி செய்வாரு. அவர் வந்து இறந்த உடனே அது நமக்கு என்னன்னு நம்ம இதுல வந்து இந்த தற்கொலை செய்து உள்ளது இருக்கு இல்லைங்களா, அது வந்து சாமி வந்து அந்த வினைக்கு மீள பிறப்பு கொடுத்து அதுவும் வினையாகத்தான் சொல்றதாகவும் சொல்லுவாங்க. ஆனா நாம் இறந்த உடனே சாமி என்ன சொல்றாருன்னா மீள பிறக்க வேணும் அப்படின்னு வச்சிருந்தா அது பிறக்க வச்சுட்டுவாரு. இல்ல இதுக்கு வந்து என்ன செய்யலாம், கொஞ்ச காலம் ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு வச்சுருப்பாரு. இல்ல நாம் செய்த சரீகிரி யோகத்தினால் நமக்கு பதமுத்தி கிடைக்கும். சாலோகம் சாமியோகம் தார்வோகம் கிடைக்கும் இல்லையா, அந்த உரிய பதத்துக்குரிய ஆன்மான்னா என்ன செய்வாருங்க, அங்கங்க அனுப்பிச்சு வைப்பார். இல்ல இது ஒண்ணு போதும், நம்ம முக்தியை வந்து நம்ம முடிவு செய்ய முடியும், அவரு தான் செஞ்சிருப்பாரு. முக்திக்கு அனுப்பலாம்னா என்ன செஞ்சிருவாருங்க, அங்க அனுப்பிச்சுட்டுருவாரு. அது அவர் செய்யறது தான். நரகத்துக்கு போக வேண்டிய ஆன்மா வந்தா என்ன செய்வாரு, அதுக்கு தனியா வேற தேகம் கொடுப்பாரு. அந்த தேகம் தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த தேகம் போல இருக்காது அது. ஆனா இதுதான், இது நெருப்புப்பட்டா வெந்துடும். நரகத்துல என்ன செய்யாது, நெருப்பட்டா அது வேகாது அந்த உடம்பு, ஆனா வலிக்கும். அந்த தேகத்தை கொடுத்து அனுப்பிடுவார். அப்படின்னாக்கா அது என்ன செய்யும், அந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கும்னு அனுப்பிடுறது. பார்த்து அந்த வேலையை அவர் செய்வார். நீங்க அதுக்குதான் இந்த ஆண் உயிர் சில சிந்தனைகள்னு சொல்லி எங்க ஐயா எழுதின புத்தகம், அது படிச்சீங்கன்னா சில நிறைய விஷயங்களை அதை சொல்லுவார். என்னென்ன தேகங்கள் புவனியில் போய் பிற வாமையர் நாம் போக்குகின்றோம்னு சொல்றாங்களா இல்லைங்களா, நம்ம திருப்பள்ளி எழுச்சியில தேவர்கள் எல்லாம் இருக்கிறது, அவங்க எல்லாம் இருக்கிறது சொர்க்கம். அவங்க அவங்க புண்ணியத்தை கழிச்சு பின்னாடி என்ன வந்துடணும், இங்க வந்துடணும். வந்து என்ன செய்யணுங்க, அதைத்தான் பதமுத்தின்னு சொல்லுவோம். அந்த முத்தி மீள வராத முத்தி, அதுதான் முத்தி. இதெல்லாம் அந்த சரியே கிரியே யோகத்துக்காக கிடைக்கிற ஞானத்தால் விளைவது தான் முத்தி, பரமுத்தி. இது எல்லாமே பதமுத்திகள் தான். சிவஞான போதத்துல வரும் விளக்கம் எல்லாம் சொல்லுவாரு. பஞ்சாக்கர பவருடை, பஞ்சாக்கர பவருடை,
ஆன்மா
தான் ஒவ்வொன்றும் கருவி இடமா வச்சு அறியும். வேலை செய்யாம இருக்கிறது இல்ல, கருவி வந்து ஆன்மா போய் சேர்ந்துன்னா எப்படினாலும் வேலை செய்யும். சில பேரு எந்திரிச்சுக்குவான், சில பேர் படுத்தானா அப்படியே பரலோகத்தை கூட்டிட்டு போய் வச்சாலும் அப்படியே படுத்துட்டு கொண்டே தீல வச்சா கூட என்ன பண்ணான். அது என்னன்னா அந்த ஆன்மா கருவிகளோடு சேருது, நமக்கு கனவு கூட வராத நிலை இருக்கு. இதெல்லாம் முழு மீதி எல்லாமே சடப்பொருள் தாங்க, அது நம்ம கூட வந்து சேரவும் சேராது. நம்ம அது நமக்கு அது என்ன செய்யாது, அறிவை கொடுக்காது. இவற்றின் மூலமாக ஆன்மா எதை அறிவிப்பட்டிருக்கு, இது நமக்கு சில அறிவை கொடுக்கும். ஏன்னா அதை கொடுத்தது யாருன்னா நம்ம சாமி. இந்த புக்கு சடம் தான், இந்த புக்கு என்னதான் சடம் தானே, இதன் மூலமா நம்ம ஒரு அறிவை பெறுறோமா இல்லையா? எப்படி பெறுகிறோம்? இந்த ஆன்மா இந்த நூலின் மூலமாக பக்குவத்தை, அந்த அறிவை பெறக்கூடிய பக்குவம் இருந்தால்தான் பெறும். இல்லைன்னா அந்த செமியான புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு விட்டுருமா என்ன? கலைவப்பர் கடைக்காரன் கடையிலையும் என்ன இருக்கு, புத்தகம் இருக்கு. நம்ம கிட்டே என்ன இருக்கு, ரெண்டு பேரும் தொடாம போற மாதிரி வச்சிருக்கோம். அவன் விற்க போறான், நம்ம விற்க போறது இல்ல. ஆனா அந்த நூலுடைய மதிப்பு நமக்கு தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும், பணமா தான் தெரியும். இந்த கருவிகள் இருக்கு இல்லைங்களா, கருவி நம்ம கருவியின் மூலமா ஆன்மா ஏதாவது கட்டுக்குதா, அதான் அவத்தை மட்டும் ரொம்ப விரிவானதுங்க. அதன் தொட்டம்னா கண்டிப்பா நானும் ஒழுங்கா படித்து வரணும். அது ஒண்ணு இருக்கு. இருபா இருப்பதுல எங்க ஐயா ரொம்ப விளக்கமா எழுதுறாரு அவத்தை பத்தி, ஏன்னா அவத்தை ரொம்ப முக்கியம்.